கடைசியாக நம்ம இந்த ஆறாவது விண்ணப்பத்தை ஃபைனல் டைம் நம்ம பார்க்க போறோம். இது ஏன் இவ்வளவு நேரம் எடுக்குது? நாலஞ்சு வாரம் நம்ம படிச்சுட்டோம். ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லி இருந்தேன், இது ஒரு ஒரு அஸ்திபாரமான ஒரு விண்ணப்பம். இந்த விண்ணப்பம் இல்லைன்னா, இந்த விண்ணப்பத்தை நாம் புரிந்து கொண்டு இந்த விண்ணப்பத்தை நாம் தொடர்ச்சியாக செய்கிறவர்களா இல்லைன்னா, அந்த மத்த அஞ்சும் நிக்க முடியாது, தேவனுக்கு மகிமையாக நம்மளால வாழவே முடியாது. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறாததற்கு, பல விதத்தில் தடைப்பட்டு போயிருப்பதற்கு பிரதானமான காரணம் இந்த விண்ணப்பத்தில் தான் இருக்கு. பாருங்களா, இந்த விண்ணப்பத்தில் தான் இருக்கு. பல வகையில் சாத்தான் தந்திரமாக நம்மளை சோதித்து, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்காதபடிக்கு நம்மளை சோதித்து வருகிறான். நம்ம லைஃப் ரொம்ப குளோரியஸா இருந்திருக்கணும், ரொம்ப கிராண்டா இருந்திருக்கணும். பரிசுத்தாவி வந்து ஒரு எவன் என் மேல் விசுவாசமா இருக்கிறானோ அவனுக்குள்ள இருந்து ஜீவன் நதிகள் புறப்படும் வாக்களித்து பரிசுத்தாவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜீவன் நதிகள் புறப்படும், அந்த நதிகள் மூலமா எத்தனையோ ஆத்மாக்கள் ரட்சிப்பையும் சத்தியத்தையும் அடையும்படிக்கு பரிசுத்தாவி வல்லமையா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் அனுபவிக்காதபடிக்கு நம்ம வந்து தடை செய்வது இந்த சாத்தானுடைய பெரிய தந்திரம். யோசிச்சு பாருங்களேன், ஏன் கனி உள்ளவர்களாக, பரிசுத்தாவில் நிறைந்தவர்களாக, மிகுந்த சாட்சி உள்ள வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை நமக்கு இல்லாததுக்கு காரணம் வந்து சாத்தான் கொடுக்கிற சோதனை தான். அதை செய்யற விதம் வந்து தந்திரமாக செய்கிறான். தந்திரம்னு நமக்கு அறியாது, அது தெரிய கூட தெரியாதபடிக்கு நம்மள இன்னும் உட்கார வச்சிருக்கிறது. இதனாலதான் நீ இப்படி இருக்கிறன்னு கூட தெரியாம நம்மள அப்படி உட்கார வச்சிருக்கிறது தான் சாத்தானுடைய பெரிய காரியம். சோதனை நம்மளை கெடுத்து எவ்வளவு கிராண்டா இருக்கும் தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃபும், நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்பமும், நம்ம ஏரியாக்கே வெளிச்சமாக எவ்வளவு திருப்தியோடு நிறைவோடு நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்க முடியும் தெரியுமா? அதெல்லாம் இல்லாத பண்ணி வைக்கிறது தான் சாத்தானுடைய பெரிய தந்திரம் நம்ம வாழ்க்கையில அவன் செய்கிறது. ஒவ்வொருத்தரையும் நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன உங்க வாழ்க்கையில் தடை செய்து, ஏன் ஆண்டவர் வல்லமையாக என்னை பயன்படுத்தல, ஏன் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் இல்ல, ஜபங்கள் பல நேரங்களில் கேட்கப்படுறதில்ல. பல சோதனைகள் இருக்கலாம். சில பேருக்கு உங்க பெற்றோர்களை நீங்க கனம் பண்ணாதது ஒரு சோதனையா இருக்கலாம். பாருங்களேன், பெற்றோர்களை கனம் பண்ணாம வயதானவர்களை கவனிக்காதது ஒரு பெரிய தவறு. வயசானவர்களை நம்ம கவனிக்கணும், பெற்றோர்களை கனம் பண்ணணும், அது ஒரு பாவமா இருக்கலாம். சில பேருக்கு ஆண்டவர் ஏன் வீண் பெருமை ஒரு காரணமா இருக்கலாம். சில பேருக்கு பொருளாசை ஒரு காரணமா இருக்கலாம். சில பேருக்கு இச்ச, சில பேருக்கு மன்னிக்காத குணம், சில பேருக்கு கோபம், கசப்பு, என்னதான் பண்ணாலும் அதை மாத்திக்காத ஒரு குணம். சில பேருக்கு ஓய்வுனால உடைக்கிற ஒரு காரியம், சில பேருக்கு இருதயத்தில் இருக்கிற ஒரு ஒரு விக்கிர ஆராதனை, அந்த மாதிரி பல காரியங்கள் நம்மளை சோதித்து நம்ம வாழ்க்கை சிறப்பா இராதபடிக்கு சாத்தான் செய்து வருகிறான். அதை தந்திரமாக செய்து வருகிறான். அதை நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த ஜெபம் விரும்புது. அதை பார்த்து அதுல இருந்து நம்ம மேற்கொள்ளணும். அப்பதான் சிறப்பா நம்ம இருக்க முடியும். சரி, நம்ம ரொம்ப முக்கியமான விண்ணப்பத்தை பார்த்திருக்கிறோம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் அப்படின்னு அந்த ஜெபம் விண்ணப்பத்தை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக என்ன வருது? தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், அதை இந்த வாரம் பார்த்து நம்ம முடிக்கலாம். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமையிலிருந்து என்ன தீமைய பத்தி இவர் பேசுறாரு? என்ன தீமை உங்களுக்கு தெரிஞ்ச தீமை எல்லாம் என்ன? நமக்கு பெரிய வியாதி வந்துடக்கூடாது, அது ஒரு தீமை நம்ம நினைக்கிறோம். அந்த தீமையிலிருந்து எங்களை ரட்சியும் அப்படின்றாரா? இல்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது, ஒரு ஒரு வாதை வந்துடக்கூடாது, இல்ல ஒரு பூகம்பமோ ஒரு சுனாமியோ ஒரு பெரிய ஆபத்து எங்க வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, அந்த தீமையிலிருந்து எங்களை ரட்சியும். அதுவா ஜெபம் பண்றாரு இவர்? எந்த தீமைய பத்தி இவர் பேசுறார், என்ன நினைக்கிறீங்க? எந்த தீமையை பத்தி இவர் பேசுறார்? இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்கு பெரிய தீமை என்ன? பாவம். நம்ம பாவம்னு சொல்லிடுறோம், ஆனா அது எந்த அளவுக்கு உணர்றோம்? நான் அநேக டைம் பாவத்தின் அகோரத்தை ப்ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்கிறேன். ஆனா அந்த பாவத்தின் அகோரத்தை ஒரு துளி கூட நான் சொன்ன திருப்தி எனக்கு கிடையவே கிடையாது. அதோட பயங்கரத்தை அறிவிக்கிறதுக்கு சொல்றதுக்கு மனுஷர்கிட்ட பாஷை கிடையாது. பாவத்தின் தீமைய இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய தீமை. உடம்பெல்லாம் எனக்கு குஷ்டரோகம் வந்தாலும் உடம்பெல்லாம் என்ன கெட்டு போய் நான் என்னதான் ஆனாலும் அதை விட பயங்கரமான தீமை பாவங்க. பாவத்தை விட பெரிய தீமை இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அந்த எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்திருக்கிறோம், பெரிய தீமை பெரிய கேடு இந்த உலகத்திலேயே பாவம். பாஷை இல்ல, அதை எப்படி விவரிக்கிறது? டெட்லி ஈவில். அதை பத்தி யாருங்க சரியான விதத்தில் பிரசங்கம் பண்ண முடியும்? பாவிகளா இருக்கிற நம்ம பெரிய சாபங்கள்ல பெரிய சாபம், மிருகத்துல பெரிய மிருகம், பாவத்தின் தீமைய நம்ம எந்த அளவுக்கு அதிகமா ஆழமாக உணர்றோமோ அந்த அளவுக்கு ஊக்கமாக இந்த ஜபம் எங்களை தீமையிலிருந்து ரட்சியும். பாருங்களேன், எங்களை தீமையிலிருந்து ரட்சியும், ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். வேதம் வந்து பாவத்தின் அகோரத்தை நம்மளுக்கு நம்ம பாஷையில புரிய வைக்கிறதுக்கு பல மொழிகள் அது பயன்படுத்துது. பிரதான அருமையான தேவ தூதனை பிசாசாக மாத்தினதே பாவம். வேதம் பாவத்துக்கு ஒப்பிடுகிற வார்த்தைகளை பாத்தீங்கன்னா, ரெண்டு பேதுரு 2:22 நாய் கக்கின வாந்திக்கு பாவத்தை ஒப்பிடுகிறது. அதை விட அசிங்கமானது வேற என்ன இருக்க முடியும்? ஒரு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மென்ஸ்ட்ரல் கிளாத், அதுக்கு ஐசாயா 30:22 பாவத்தை ஒப்பிடுகிறது வேதம். வாதைக்கு ஒப்பிடுகிறது, அருவருக்கத்தக்க குஷ்டரோகத்துக்கு ஒப்பிடுகிறது வேதம். சபிக்கப்பட்ட ஒரு காரியமாக பாவத்தை பார்க்குது. பாவம் வந்து எவ்வளவு தீமைனா, கடவுளுக்கு ஒரு மனுஷன் செய்யக்கூடிய மிகப்பெரிய அவமானம் அதுதான். கடவுளுக்கு விரோதமா நம்ம நினைக்கிறதே தவறு, நினைக்கிறது தவறு. செயல்பட்டு கடவுளை அடிச்சு கடவுளையே போட்டு முகத்துல அடிக்கிற மாதிரி செய்ய வைக்கிறது தான் பாவம். பரலோகத்துக்கு விரோதமா செய்யற மிகப்பெரிய துரோகம் பாவம். கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப அருவருக்கக்கூடிய ஒரு காரியம் தான் பாவம். பாவத்தில் அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டு எவ்வளவுதான் நம்ம சென்ட் போட்டுக்கிட்டு, சவுதி அரேபியால வாங்கின சென்ட்னு கூட போட்டுக்கிட்டு நம்ம சபைக்கு வந்திருந்தா, கடவுளுக்கு மிகவும் நாற்றம் பிடிச்சவர்களாக அருவருக்கிறவராகத்தான் நம்ம கடவுள் நம்மளை பார்க்கிறார். அசுத்தத்தில் வாழுகிறவர்கள் அவர் மிகவும் அருவருக்கிறார். பாவம் அவ்வளவு பயங்கரம் அவருக்கு, மிகவும் பயங்கரம். கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கட்டத்தனம் பாவம். உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கி நீ பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உன்னை போஷித்து வருகிற தெய்வம் அவர். உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீமையில இருந்தும் உன்னை காத்து வருகிற கடவுள், உன் மூச்சில் உன் நாடியில் சுவாசத்தை கொடுக்கிற கடவுள் அவரு. ஆனா அவருடைய இரக்கங்களை போய் துஷ்பிரயோகம் பண்ணுதே அந்த பாவம். பாவம் தாங்க செய்ய வைக்குது. எந்த நெஞ்சு நம்மள சுமக்குதோ அந்த நெஞ்சையே உதைக்க செய்யறது பாவம். எந்த கை நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குதோ அந்த சாப்பாடே அந்த கையை அடிக்கிறத செய்யறது பாவம். எந்த முகம் நம்மளை பார்த்து நேசிக்குதோ அந்த முகத்தையே காரி துப்புறதுதான் பாவம். பாவம் ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம், மிகப்பெரிய நன்றி கட்டத்தனம். இதுக்காக கடவுள் உனக்கு ஆயுஸ் கொடுக்கிறார் இன்னும் நீ பாவம் செய்யறதுக்கு. இதுக்காக கடவுள் உனக்கு சுகத்தை கொடுத்து சாப்பாடை கொடுத்து அந்த சாப்பாடு மூலமா எனர்ஜி கொடுக்கிறாரு நீ செயல்பட்டு கையெல்லாம் அசைக்கிறதுக்கு. எதுக்கு பாவம் செய்யறதுக்கு? எவ்வளவு நன்றி கட்டத்தனம் தெரியுமா? பாவம் பயங்கரமான நன்றி கட்டத்தனம் பாவம். நன்றி கட்டத்தனம் மாத்திரம் மிகப்பெரிய முட்டாள்தனம் பாவம். எவ்வளவு சிறந்த இன்பத்தை கொடுக்கிறேன்றார், எவ்வளவு சிறந்த நித்திய பேரின்பத்தை கொடுக்கிறார், சிறந்த வாழ்க்கையை கொடுக்கிறேன்றார். கொஞ்ச நேரம் கிடைக்கிற சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் இழந்து செய்யற முட்டாள்தனம் தான் பாவம். ஃபூலிஷ்னஸ். சீ, எவ்வளவு முட்டாளா நீ, இதுக்காக போய் வாழ்ற நீ, எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு கூப்பிடுறாரு, இந்த சின்ன இதுக்கு போய் வாழ்றிய அப்படின்ற அளவுக்கு முட்டாள்தனம். கொஞ்ச நேரம் கிடைக்கிற இன்பத்துக்காக இந்த உலகத்துல எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து, நிம்மதியை இழந்து, மனசாட்சி சந்தோஷத்தை இழந்து மனுஷனை கேடுபடுத்துறது பாவங்க. தீமையிலிருந்து எங்களை ரட்சியோம்னா எவ்வளவு பெரிய தீமை தீட்டுப்படுத்துறது காரியம் பாவம். நம்ம மனசாட்சியும் நம்முடைய மனதையும் உணர்ச்சிகளையும் எல்லாத்தையும் நம்ம ரத்தத்தையே கெடுத்து விட்டுறது பாவம், தீட்டுப்படுத்துறது பாவம், ரொம்ப அவமானமா நம்மளை ஆக்குறது பாவம். கடவுள் சாயலா படைக்கப்பட்டு கடவுளை பிரதிபலிக்கும்படி கடவுளுடைய எல்லாமே அஞ்சு நாள் அவனுக்காகத்தான் படைச்சார். பெரிய பிரின்ஸ் வரப்போறான், அஞ்சு நாளா அஞ்சாவது நாள் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆறாவது நாள் வரப்போறாரு. என்ன மாதிரி அவனை எல்லாமே அவனுக்காகத்தான் படைச்சு எல்லாத்தையும் உண்டாக கடவுது உண்டாக கடவுதுன்னு அவருடைய சாயலாக படைத்த மனிதன் மிருகத்துல மிருகமா மாறி போய் மிருகங்களை விட மோசமா மாறி பண்ண வச்சிருச்சு பாவம். மோசமா போயிட்டான் மனுஷன், பாவம் தாங்க அப்படி செஞ்சிச்சு. பாவம் நம்மள அடிமைப்படுத்துகிற ஒரு காரியம், அது அடிமைப்படுத்துகிற ஒரு தீங்கு. சாத்தானுக்கு நம்மளை அடிமையாக்கிட்டு நம்முடைய அங்கங்களையும் நம்முடைய சரீரத்தையும் சாத்தானுடைய இச்சைகளை செய்யும்படிக்கு நம்மளே கொடுக்கறோம். அது கொடுக்கறதுனால அவன் தான் சந்தோஷப்படுறானே தவிர அதுல ஒரு சந்தோஷத்தையும் நம்ம காண போறதே கிடையாது. அடிமைப்பட்டு போறோம் சாத்தானுக்கு. முடிய பிடிச்சி வா வா குடியா இச்சையா அதுவா இதுவான்னு சாத்தானுடைய இச்சைகளை தான் நம்ம செய்யறமே தவிர நம்மள சொந்த இது ஒண்ணு நமக்கு ஒரு சந்தோஷமா கிடைக்க போறது இல்ல. நம்மள கெடுத்துக்கிட்டு நரகத்துக்கு தான் நம்மள தள்ள போறோம். பாவம் அவ்வளவு பயங்கரங்க, ரொம்ப கேவலமானது, அடிமைப்படுத்தக்கூடியது, ரொம்ப டிஸ்டர்பிங் திங். சமாதானத்தோடு வாழ படைக்கப்பட்டவர்கள், நம்ம மனசாட்சியில சமாதானமே, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்ன வேதம் சொல்லுது. சமாதானம் ஒருபோதும் பாவம் செய்யறவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பகிரங்கமா பாவம் செய்யறவங்க வந்து அவங்க தலதானி மாட்டில் ஒவ்வொரு நாளும் ஆணிகளை தான் குத்திக்கிறாங்க. நிம்மதியே அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்க போறதில்ல, நிம்மதியே இருக்க போறதில்ல. பயங்கர இதயத்தின் நடுக்கும் மனசாட்சியே, நரகமே மனசாட்சியில் இறங்கிருது. ஒவ்வொரு சின்ன சத்தத்துக்கும் பயம், எவ்வளோ பெரிய தீங்கு பாவம். யோசிச்சு பாருங்க, எங்களை தீமையிலிருந்து ரட்சியோனா இந்த உலகத்திலேயே பெரிய தீமை என்ன தெரியுமா? பாவங்க, பாவம். பரிசுத்தவான்கள் பாவத்தை எவ்வளவு பயங்கரமா பார்த்திருக்கிறாங்க தெரியுங்களா? பாவத்தை செய்வதற்கு செய்யறதுக்கு எவ்வளவு தவிர்த்து கொள்ள எவ்வளவு பார்த்திருக்கிறாங்க தெரியுமா? கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு தான் அது தெரியும், அது எவ்வளவு தீமை. மற்றவர்கள் இந்த உலக மாயில பாவத்தின் அன்புல வஞ்சிக்கப்பட்டிருப்பதனால் பாவத்தின் தீமையே தெரியறதில்ல. மோசஸ்க்கு தெரிஞ்சிச்சு, திடீர்னு கண்ணு தெரிஞ்சிச்சு மனுஷனுக்கு. அவர் என்ன பண்ணா தெரியுமா? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் என்ன பண்ணாரு? தேவனுடைய ஜனங்களோடு அடிமையா துன்பப்படுவதே தெரிந்து கொண்டான். ஏன்? இந்த பாவத்தின் அகோரம் தீமை பயங்கரமாச்சேன்னு பார்த்ததுனால தான். அநித்தியமான பாவ கொஞ்ச நேரம் கிடைக்கிற பாவ சந்தோஷங்களை பார்க்கிலும் வாரில் அடி வாங்கி ஆயுசெல்லாம் அடிமையா வேலை செஞ்சு செத்து போலான்னு முடியுமட்டார். யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு தீமையா இருக்கும் பாவம். அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. நமக்கு தெரியுதா பாவம்? இன்னும் ஆதி கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வேசியினுடைய வீட்டுக்கு போற பதிலு சிங்கத்தின் வாயில போய் நான் போய் மாட்டிக்கிறேன். இச்சைகள்னால் நான் சாப்பிட்டு சித்திரவதை அனுபவிக்கிறது பதில் சிங்கம் என்ன சாப்பிட்டு செத்தன நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. பாருங்களேன் அவ்வளவு பயங்கரமா அவங்க பார்த்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப தீமைங்க பாவம், ரொம்ப தீமை. எவ்வளவுதான் நன்மை பாவம் கொடுக்கறதா நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், அதனால ஒருவேளை நன்மை நடந்தாலும் ரொம்ப தீமை. தேவனுடைய மக்கள் ஒருபோதும் பாவத்துக்கு எவ்வளவு பெரிய ஆதாயம் அதனால கிடைச்சாலும் சரி, பெரிய சொத்து கிடைச்சாலும் சரி, ஏன் அதன் மூலமா தேவனை கூட மகிமைப்படுத்தலான்ற அளவுக்கு சாத்தான் போய் சொன்னாலும் சரி, பாவத்துக்கு இடமே கொடுத்ததில்லை, பாவத்துக்கு இடமே கொடுத்ததில்லை. தேவ ஜனங்க கண்ணு தெரிஞ்சவங்க அப்படிதான் பார்த்திருக்கிறாங்க. பாருங்க, ஒருத்தர் விசுவாசிகள் பக்திமான்கள் ரொம்ப விரும்புறது சீக்கிரம் செத்துடலான்னு விரும்புவாங்க தெரியுமா? நிறைய பெரிய பக்திமான்கள் புக்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா எப்போ சாவு வரும், எப்போ இயேசு வருவார், அதான் அவங்களுடைய ஏக்கம். ஏன் தெரியுமா? இந்த வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு பெரிய துக்கம் பாவம். சாவணும்னு அவங்க விரும்புறதுக்கு காரணமே இந்த உலகத்துல பாவம் இருக்கிறதுனால தான். ரொம்ப பெரிய தீங்குங்க. நமக்கும் இந்த பாவம் எவ்வளவு தீங்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படாதுல இருந்து விடுபடுவோன்னு தான் நமக்கு இருக்கும். அவங்களுக்கு அப்படித்தான் இருந்துச்சு, எப்படா இந்த உலகத்தை விட்டு போவோம், ஏன் இந்த உலகம் பாவம். அப்படித்தான் அவங்க பார்த்தாங்க. மரணத்துக்காக ஏங்கினார்கள், ஏங்கினார்கள். பாவம் வந்து அதனோட கியூரை யோசிச்சு பாருங்க. இன்னும் எந்த விதத்தில் சொல்லணும் பாவத்தின் தீமைய? இந்த உலகத்துல அண்ட சராசரத்துல எதுவுமே அது கியூர் பண்ண முடியாமல் அந்த குற்றத்தை நீப்பதற்கு சாட்சாத்து கடவுளே கிறிஸ்துவே சாக வேண்டியதா ஆச்சு. அவரே சாபமாக வேண்டியதா இருந்துச்சு. அவருடைய வியாகுலமோ நம்ம எத்தனை வாட்டி படிக்கிறது, அவருடைய வேதனைகளோ, அவருடைய கஷ்டமோ, வெறும் சரீரத்தில் மாத்திரம் இல்லை, சரீரத்தில் அவர் பட்ட கஷ்டம், சிலுவைய முள்முடிய தலையில் சுமந்து முகத்தில் காரி துப்பப்பட்டு வாரினால் ஈட்டினால் ஓரத்தில் குத்தப்பட்டு கையில கால ஆணி அடிக்கப்பட்டு, அது மாத்திரம் இல்ல, அவருடைய சரீரத்தில் மாத்திரம் இல்ல, அவருடைய ஆத்மால, என் ஆத்மா, மை சோல் இஸ் எக்ஸீடிங்லி சாரோஃபுல், என் ஆத்மா மிகுந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்குன்னு, இந்த கசப்பான காடியை குடிச்சு ரத்த வேர்வு அவருக்கு. ஏன் அவர் அவ்வளவு கஷ்டப்படணும், வேற வியாதிக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்படலையே, அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டது காரணம்னா பாவம் அவ்வளவு தீமையானது, அவ்வளவு பயங்கரமானது, கடவுளே அவ்வளவுக்கு பண்ணிருச்சு அந்த பாவம், எவ்வளவு மோசம், கடவுளை போய் இப்படியா பண்றது, அந்த பாவம் அப்படி பண்ணிருச்சுங்க, கடவுளை என்ன வேதனை கொடுத்துருச்சு, தேவகுமாரன் என் கடவுளே கடவுளை கைவிடுற அளவுக்கு, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், கதறி அவர் உயிரை விட்டார். ஏன், என்ன செஞ்சிச்சு, இதெல்லாம் என்ன சொல்லுது, பாவம் எவ்வளவு தீமை நமக்கு சொல்லக்கூடாதா, எவ்வளவு பயங்கரம் நமக்கு சொல்லக்கூடாதா, பாவத்தின் மரணம் சம்பளம்னு வேதம் சொல்லுது, ரெண்டாவது மரணம், எவ்வளோ தண்டனை அதுக்கு கிடைக்க போகுது, ஒவ்வொரு பாவத்துக்கும் எவ்வளோ நித்திய தண்டனை கிடைக்க போகுது, கடவுள் எல்லா ஊற்றுக்கும் நல்லமானவர், நல்லவர், அவரு அவர்கிட்ட இருந்து பிரிச்சிடணும் பர்மனண்டா, உன்ன இனிமே அவர்கிட்டயே நீ வரவே முடியாது, தூரம் அவருடைய இறக்கத்துக்கும் எதுவுமே அவனுக்கு கிடைக்காது, பிரிச்சுட்டு உன்ன தூக்கி எடையே இல்லை, நித்தியமா ரெஸ்டே இல்லாம இரவும் பகலும் பார்க்காம உனக்கு நித்திய அக்னியில பிசாசுகளோடு வெந்து 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 நித்தியமா நீ அழிய போற, அதான் பாவம் செய்து, பாவம் எவ்வளவு தீங்கு, அது என்ன செஞ்சிச்சு, ஏன் அப்படி அவன் கஷ்டப்படணும், பாவங்க நமக்கு வியாதி வந்தா அப்படியே ஆக போகுது, இல்ல நமக்கு ஏதாவது இந்த உலகத்துல ஆக்சிடென்ட் ஆனா அப்படியே ஆக போகுது, பாவம் செஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம அப்படிதான் ஆக போகுது, நமக்கு பாருங்களா, அது தீங்கு இல்ல, இந்த உலகத்திலேயே பெரிய தீங்கு இல்ல, அது யோசிச்சு பாருங்களேன், பரிசுத்தாவி நம்ம கண்ணை துறக்கட்டோங்க, தீங்களை தீமையில இருந்து எங்களை ரட்சியோம்னா இந்த உலகத்திலேயே பெரிய தீங்கு பாவங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும், பாவம் எவ்வளவு தீங்கு யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய மக்கள் இன்னும் பெரிய பயங்கரம், இதுவரைக்கும் நான் பாவம்னு சொன்னது வந்து எந்த மனுஷனும் செஞ்சா அவ்வளவு தீங்குன்னு சொன்னேன், ஆனா ஒரு விசுவாசி பாவம் செஞ்சா அது எவ்வளவு தீங்கு தெரியுமா, ஒரு விசுவாசியுடைய பாவம் எவ்வளவு பயங்கரம் தெரியுமா, அதனால இது விசுவாசியுடைய ஜெபம், ஒரு அவிசுவாசியே பாவம் செஞ்சு அவனுக்கு எவ்வளவு தண்டனை கிடைக்க போகுதுன்னா, ஒரு விசுவாசியுடைய பாவம் எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு தீமை தெரியுமா, பலாயிரம் மடங்கு தீமையானது ஒரு விசுவாசியுடைய பாவம் அந்நியனுடைய பாவத்தை விட. ஏன், ஏன் அப்படி பாருங்க, தேவன் பிள்ளைகள் செய்யற பாவம் ரொம்ப தீங்கு, சாணி ரோட்ல இருக்கலாம் ஆனா அது கோயிலுக்குள்ள இருந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கம் இல்லையா, குஷ்டரோகம் வந்து காலில் வந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆனா முகத்து மேல வந்துருச்சுன்னா ரொம்ப பயங்கரம் இல்லையா, உலக மக்கள் பாவம் செய்யறதுல பத்தி ஒன்னும் இல்லை, அது அவங்க இயற்கையா செய்வாங்க, ஆனா கடவுளுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை பாவம் செய்யறது, நித்திய சுவிசேஷத்தை அவமதிக்கிறது, கிறிஸ்துவுடைய சுத்த சப கற்புள்ள மனைவிய போய் அலங்கோலப்படுத்தி பலாத்காரம் செய்யற மாதிரி, பைபிள்ல கடவுள் பயன்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு, சில பேர் எல்லாம் அந்நியருங்க கேட்பாங்க, என்னப்பா பரிசுத்த கடவுள்ன்றீங்க, இவ்வளவு அசிங்கமா அவர் பேசுறாரேன்ற அளவுக்கு நமக்கு சில வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறார், வேதத்துல பயன்படுத்தி இருக்கிறார், அவர் மக்களை திட்டும் போது வேசித்தனமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார், ஏன் கடவுள் போய் இப்படி பேசணுமானா, எந்த அளவுக்கு அவர் இதயம் உடைஞ்சி நொறுங்கி இருந்தா, தன்னுடைய மக்களுடைய பாவங்கள்னால அவர் எந்த அளவுக்கு கலங்கி இருந்தா அவர் அந்த அளவுக்கு பேசுவார், யோசிச்சு பாருங்க, ரொம்ப மோசமா திட்டுறாரு, எசேக்கியல்ல திட்டுறாரு, ஐசாயல்ல திட்டுறாரு, பயங்கரமா திட்டுறார், வேசியே வேசியே நான் உன்னை திருமணம் செய்தனே, உனக்கு போய் இவ்வளவு செய்தனே, என்னுக்கு விரோதமா செய்யறேன்னு தன் மக்களை திட்டுறாரு, ஏன் அவர் இருதயம் பயங்கரமா நொறுங்குறது வந்து தன்னுடைய மக்கள் செய்யற பாவத்தினால ரொம்ப பயங்கரமா நொறுங்குது அவர் இருதயம், பாருங்க துன்மார்கன் அவன் பாவத்தை தான் செய்வான், ஆனா கடவுளுடைய பிள்ளை பாவத்தினால் மீட்கப்பட்டு எல்லா பாவத்தினால் கழுவப்பட்டு எல்லா பாவங்கள் மறக்கலைக்கப்பட்டு அவர்கள் பாவம் செய்யும் போது அது மிகுந்த பெரிய தீங்காக இருக்கிறது, மிகுந்த பெரிய தீங்காக இருக்கிறது, எங்க தீமையில இருந்து எங்களை ரட்சியோனா ரொம்ப பெரிய தீமை என்ன தெரியுமா? நான் விசுவாசியா கடவுளுடைய பெயரை சுமந்து கொண்டு நான் போய் பாவம் செய்யறேன்னா ரொம்ப பெரிய தீங்கு, அது ரொம்ப பெரிய தீங்கு. அதுல இருந்து எங்களை காப்பாத்தாண்டவரே. எப்படி அது தீங்கு பாருங்களேன், பல வகையில பார்க்கலாம் தீங்கு, எட்டு வகையில பார்க்கலாம். எப்படி ஒரு அதிவிசுவாசிகளுக்கு பாவத்தில இருந்து நிறுத்தக்கூடிய எந்த கட்டுப்பாடும் கிடையாது, ஆனா ஒரு விசுவாசிக்கு பாவத்திலிருந்து நிறுத்தக்கூடிய எத்தனையோ கட்டுப்பாடுகளை ரட்சிப்புல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எத்தனையோ கட்டுப்பாடுகள். ஏன் கிருபை இருதயத்துல கட்டுப்படுத்தும்படிக்கு கிருபை இருதயத்துல கொடுத்திருக்கிறாரு, பரிசுத்தாவிய கொடுத்திருக்கிறாரு தீமையை மேற்கொள்ளும்படிக்கு, இன்னும் எத்தனையோ சாதனங்கள், சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு சத்தியம் தடுக்கும்படி, சபைய ஜபத்தை பலவிதமான இதை கொடுத்திருக்கும் போது கிருபை உள்ள கருவுல வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு தாய் தன் கருவுல வளர்ந்துகிட்டு இருக்கிற குழந்தைய போய் அபார்ஷன் பண்ற மாதிரி, கிருப வளர்ற கிருபைய போய் அவிக்கிற மாதிரி தான் கிறிஸ்தவன் செய்யற ஒரு பாவம். அவனுக்குள்ள கருவுல வளர வளர பாக்குது, பாவம் மன்னிப்போம் வளர பாக்குது, ஆனா அந்த கருவுல வளர்ற கிருபைய குழந்தைய கொல்ற மாதிரி கொல்றது தான் அந்த பாவம். எவ்வளவு கட்டுப்பாடு கடவுள் கொடுத்திருந்தாலும் தொடர்ந்து அதை செய்யும் போது அது பயங்கரம், பயங்கரம், அபார்ஷனை விட பெரிய பயங்கரம். ஏன் அவ்வளவு கட்டுப்பாடோடு அதை மிஞ்சியும் நீ செய்யறனா அதனால தான் அது பெரிய தீங்கு, அவிசுவாசியுடைய பெரிய தீங்கு. கடவுளுடைய ஜனங்களுடைய பாவம் ரொம்ப பயங்கரம். ஏன்னா அவர்கள் அதிக இரக்கம் பெற்றவர்கள், எல்லையற்ற இரக்கம் பெற்றவர்கள். கிறிஸ்துவிய தேவன் அவர்கள் கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவிய கொடுத்திருக்கிறார், அவங்களுடைய சரீரத்தை ஆலயமா மாத்தி அவங்கள் வந்து அந்நிய ஜாதியில் அந்த ஜாதியோ இந்த ஜாதியோ எப்படி பிறந்தியோ, இனி இயேசுவை விசுவாசித்ததுனால் நீ ஒரு காட்டு மரமா இருந்த உன்னை அந்நியன்ல விக்கிர ஆராதனை பரம்பரையில பிறந்த உன்னை தூக்கி ஒரு உண்மையான ஒளிவ மரத்தில் ஒட்ட வைத்து ஆபிரகாமுடைய சந்ததியாக உன்னை மாத்தி எவ்வளோ பெரிய கிருபையை அவனுக்கு காமிச்சு கிறிஸ்துவுக்குள் உன்னை இணைத்திருக்கும் போது நீ போய் தீங்கு செய்யும் போது அது பெரிய தீங்காக தேவன் பார்வையில் பார்க்கிறார். இறக்கம் ரொம்ப இறக்கத்தை பெற்றவன், இறக்கத்துக்கு விரோதமா, அந்த இறக்கங்களுக்கெல்லாம் விரோதமாய் பாவம் செய்யறது ரொம்ப பெரிய பாவம், ரொம்ப பெரிய பாவம். அடுத்ததாக தேவ ஜனங்க செய்யறது பெரிய பாவம். ஏன்னா ரொம்ப வெளிச்சத்தை பெற்றவர்கள், அந்த வெளிச்சத்துக்கு விரோதமாக. ஒரு அவிசுவாசிக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது, என்னன்னே தெரியாது பாவம், இல்லைங்களா? அவிசுவாசி தெரியுமா பாவம்னா என்னன்னே தெரியாது. ஆனா ஒரு சாக்கடைன்னு கூட அவனுக்கு தெரியாது, அவன் சாக்கடையில் இருக்கிறான்னு கூட தெரியாது. ஆனா நமக்கு சாக்கடையில் இருக்கிறோம், அது சாக்கடை பாவம்னு தெரிஞ்சோம், அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகாம அது தொடர்ந்து செய்யறது பெரிய தீங்கு, பெரிய தீங்கு. ஒரு அவிசுவாசி செய்யறது வந்து விசுவாசி செய்யற பாவம் ரொம்ப பயங்கரம். ஏன்னா அவனுடைய அனுபவத்துக்கு விரோதமாக செய்யறான், சத்தியத்துக்கு விரோதமா, இறக்கத்துக்கு விரோதமா, அவன் அனுபவத்துக்கு விரோதமா. ஏன் அவனை ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் பாவம் எவ்வளவு கசப்புன்றதை அவனுக்கு உணர்த்தினார், மனம் திரும்புதல் மூலமா அவனுக்கு உணர்த்தி பாவம் எவ்வளவு பயங்கரம்னு உணர்த்தி பாவத்திலிருந்து மனம் திரும்ப வைத்து எவ்வளவு நல்ல அனுபவங்களை அவனுக்கு கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, பாவமெல்லாம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டு பரிசுத்தத்தின் சந்தோஷத்தை கொடுத்தார். அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு பாவம் செய்யறது ரொம்ப பயங்கரம். ஏன்னா ஒரு அவிசுவாசிக்கு பரம ஜீவன் கிடையாது, அவனுக்கு அவன் ருசி பார்த்ததே கிடையாது. நம்ம ருசி பார்த்துருக்கிறோம் ஜீவன்னா என்ன, பரிசுத்தம் எவ்வளவு நல்லதுன்றதெல்லாம் ருசி பார்த்துட்டு எல்லா அனுபவத்தெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாவம் எவ்வளவு கசப்புன்னு பார்த்துட்டு, அவனுக்கு தெரியாது அவனோட கசப்பு, ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து போய் பாவம் செய்யறது ரொம்ப தீங்கு, ரொம்ப தீங்கு. நம்முடைய அனுபவங்களுக்கு விரோதமாக பாவம் செய்யறோம், அது மாத்திரம் நம்முடைய புத்திர ஸ்வீகாரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்யறோம். பழைய ஏற்பாடுல கூட ஆண்டவர் எல்லாரையும் புள்ளன்னு உடனே சொல்லிடுறது இல்ல, புதிய ஏற்பாடுல நீ என் குமாரன், நீ என் குமாரன். அவிசுவாசிங்க வந்து ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க, ஆனா அவருடைய பிள்ளையாக ஸ்லாக்கியத்துக்கு விரோதமா நாம் பாவம் செய்யறோம். புள்ளையன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ராஜாவுடைய ஒரு தாவீது சொல்லுவார், ஒரு ராஜாவுடைய மருமகன சாதாரணமா அப்படின்னுவார், கடவுளுடைய புள்ளனா சாதாரணமா? அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய கனம் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியா மாத்தி எல்லாத்துக்கும் உயர்வா மாத்தி கிறிஸ்துவோடு இணைத்து உன்னை அவ்வளவு பெருசா பண்ணிட்ட போது நீ செய்யற பாவம் எவ்வளவு தீங்கு. ராஜாவுடைய புள்ள போய் ஒரு சாதாரண மனுஷன் போய் சேத்துல உருந்து அழுவலாம், சேத்துல உருந்து பெறலாம், ராஜாவுடைய புள்ளன்னு தத்தெடுத்துக்கிட்ட போய் அவன் போய் பண்ணி கூட போய் படுத்துக்கிட்டு பிறல்றானா, அது இந்த ராஜாக்கு எவ்வளவு அவமானம், எவ்வளவு மனவேதனை. நான் சொல்லிட்டு வர ஒரு விசுவாசியுடைய பாவம் எவ்வளவு தீங்குன்றது சொல்லிட்டு வர, யோசிச்சு பாருங்களேன். மற்றவர்களுடைய விட நம்மளுடைய பாவம் ரொம்ப தீங்கானது. ஏன்? தேவனுக்கு முன்பதாக நித்திய உடன்படிக்கை செய்து பொருத்தனையை செய்து அந்த பொருத்தனைக்கும் உடன்படிக்கும் விரோதமாக செய்யற பாவமாக அது இருக்கிறது. அந்த உடன்படிக்கையினால தேவனுடைய நாமத்தோடு நம்முடைய நாம் இணைக்கப்பட்டு விட்டோம். இணைக்கப்பட்டதுனால் நாம் வாக்களித்திருக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன், உமக்காக வாழுவேன், உன் பக்கம் வாழுவேன்னு சொல்லி வார வாரம் மாசம் மாசம் கம்யூனியன் வேற அதுல புதுப்பிக்கிறோம். புதுப்பித்து கொண்டு நாம் தொடர்ந்து பாவம் செய்தால் அது ரொம்ப பெரிய தீங்கு, ரொம்ப பெரிய தீங்கு. யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக அது எவ்வளோ கிறிஸ்துவுக்கு அவமானம், சுவிசேஷத்துக்கு அவமானம் கொடுக்குது. இவர் தான் கிறிஸ்டியன், ஆனா பாருங்க அவர் வாழ்க்கையை பாருங்க, அவர் பாவம் பாருங்க. நரகத்துக்கு போயிட்டு இருக்குது உலகம், எங்கேயாவது ஒரு சின்ன முழுகி போயிட்டு இருக்கு, ஒரு குச்சி கிடைச்சா மேல ஏறி வரலாமான்னு பாக்குது உலகம். ஆனா அது வலிக்கு வலிக்கு இன்னும் போகும்படிக்கு நம்ம பாவம் செய்யலாமா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம அப்படித்தாங்க, தாவீது பாவம் செய்யும் போது தேவனுடைய சத்துருக்கள் அவர் நாமத்தை தூஷிக்கும்படி நீ இதை செய்தாய் அப்படின்னு தாவீது கடிந்து கொண்டார். நம்முடைய ஒவ்வொரு பாவமும் அப்படித்தான், கடவுளுடைய நாமம் தூஷிக்கும்படிக்கு நம்ம செஞ்சுக்கிறோம். காஸ்பிளை அவமானப்படுத்தி காஸ்பிள் பரவுவதற்கு நாம் எவ்வளவு தடைகளா இருக்கிறோம் தெரியுமா? நம்மனால சுவிசேஷம் தடைப்படுது தெரியுமா? நம்ம பாவங்கள்னால சுவிசேஷம் பரவாதபடிக்கு, மக்கள் ரட்சிக்காதபடிக்கு நம்மனால தடைப்படுதுங்க. என்னால சுவிசேஷம் தடைப்படுதுன்னா அப்படி ஒரு ஆயுசம் எனக்கு என்னத்துக்கு நான் யோசிப்பேங்க? நம்ம யோசிக்க கூடாதா? நம்ம பாவத்தினால அப்படி ஏற்படுதுங்க, சுவிசேஷம் தடைப்படுது. பிகாஸ் ஆஃப் மீ, இயேசு பேரை சுமந்துகிட்டு காஸ்பல் சொல்லிக்கிட்டு அவர் காஸ்பலுக்கு, அவர் காஸ்பல் பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்குதுன்னு சொல்லி பரிசுத்தமா வாழாம நம்ம வாழ்ந்தோம்னா என்னால நான் சாத்தானுடைய ஏஜென்டா கூட ஒரு வேலை இருக்கலாம். காஸ்பல் சொல்லிக்கிட்டு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய பயங்கரம், ரொம்ப பெரிய பயங்கரம். காஸ்பல் தடைப்படுதுங்க. எத்தனையோ பேர் அந்த காஸ்பல காப்பாத்தணும்னு ரத்தத்தை கூட சிந்தி செத்து போனாங்க. ஏன் இந்த காஸ்பல வந்து நம்ம கெடுக்கிறோம்? இந்த காஸ்பல் நம்ம ரத்தத்தை கூட கொடுத்தாங்களே, அவங்க ரத்தம்லாம் நம்மளை பார்த்து கதராதா? உயிரை கொடுத்தமையா இந்த காஸ்பல் பரவணும்? உயிரை கொடுத்தமையா? நீங்க என்ன பாவத்தை செஞ்சுக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க காஸ்பல் பேரை வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்மளை கதராதா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய பாவம் ரொம்ப தீங்கு, அவிசுவாசிகளை விட ரொம்ப தீங்கு. யோசிச்சு பாருங்க, இந்த வகைகள் எல்லாம் நம்முடைய பாவம் ரொம்ப தீங்கு. நம்ம மனசாட்சியை காயப்படுத்தி கிருபையின் கருவை அழித்து தேவனை ரொம்ப கோபம் மூட்டுகிறது விசுவாசியுடைய பாவம். ஆமோஸ் 3:2 படிங்கள. அந்த பாவங்களை ஆண்டவர் ஒருபோதும் தப்ப விட மாட்டார். விசுவாசி செய்யற பாவத்துக்கு அவன் தண்டனையை வாங்காம இருக்கவே முடியாது. ஏன்? தன்னுடைய மக்கள் செய்யற பாவத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆமோஸ் 3:2.
பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன்.
யோசிச்சு பாருங்க, பூமியின் எல்லா வம்சங்களிலும் எத்தனையோ பேர் இருந்தாங்க, அதெல்லாம் விட்டுட்டு உங்களை உன்னை தெரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், உன்னைதான் செலக்ட் பண்ண, அதனால என்ன பண்ண போறேன், ஆகையால் உங்களுடைய 1-2 இல்ல என்ன போட்டிருக்கு, நீ எந்த பாவத்தை என் பேரை வச்சுக்கிட்டு எந்தெந்த பாவங்களை எல்லாம் செய்றியோ அந்த பாவத்துக்கெல்லாம் என்ன போட்டிருக்கு,
உங்களை தண்டிப்பேன்,
உன்னை தண்டிக்காம நான் விட மாட்டேன். He will not live. ஏன்னா நீ செய்யற பாவம் உன்னை தெரிந்து கொண்டதுனால் நீ செய்யற பாவத்தை நான் தண்டிக்காம விட மாட்டேன். ஒருவேளை நமக்கு ஆண்டவர் பரலோகத்தை கொடுக்கலாம், ஆனா இந்த உலகத்தில் பாவத்தை தொடர்ந்து செய்கிறவர்களா இருந்தோம்னா இந்த உலகத்திலே நமக்கு நரகத்தை கொடுக்கற அளவுக்கு தண்டனை கூட இருக்கலாம். நிம்மதி இல்லாத தண்டனை, நிம்மதி இல்ல, ரொம்ப டஃப் லைஃப், சிக்கல்கள், இருதயத்தின் நடுக்கங்கள், நம்மளை பார்த்தே நம்ம பயப்படுற அளவுக்கு வேதனைகள், நம்ம மனசே சோர்ந்து போய் ஆண்டவர்னால கைவிட்டப்பட்டமான்ற நிலைமைக்கு கூட போற அளவுக்கு ஆயிரலாம், தண்டிக்கலாம் ஆண்டவர். தாவீது சொல்றாரு, தான் வேசித்தனம் செய்த பிறகு எனக்கு இருக்கிற வேதனை என்ன சொல்றாரு, உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் உடஞ்சு போன மாதிரி வலிக்குதுன்றார். எலும்பு உடஞ்சு போனா எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ரொம்ப வலிக்கும், ரொம்ப வலிக்கும், அந்த மாதிரி எனக்கு வலிக்குது அப்படின்றார். எலும்பு ஒடிஞ்சு போன வலியை யோசிச்சு பாருங்க. தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய நாமத்தை தூஷித்து பகிரங்கமா பாவம் செய்கிறவர்களுக்கு ரொம்ப பயங்கரமாடி விழும், ரொம்ப பயங்கரமாடி விழும், ரொம்ப பெரிய தீங்கு அது. யோசிச்சு பாருங்க, உடைந்த எலும்புகளை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் அழிக்காம இருக்கலாம், இந்த ஆயுசில் அவருடைய முழுமையான பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு ஆயுசா கூட நமக்கு இருந்துடலாம். ஒரு ஆறுதல் இல்ல, சமாதானம் இல்ல, சுச்ச அடி அப்படி நமக்கு ஆயிரலாம். எவ்வளவு தீங்கு பாவம், புரியுதுங்களா? எவ்வளவு தீங்கு பாவம், இதெல்லாம் அதான் சொல்லிட்டு வரேன். ஓ, நம்ம எதுக்காக ஜபிக்கணும் எப்பவும்? ஆண்டவரே, தீமையில இருந்து எங்களை ரட்சியும், இந்த தீமையில இருந்து எங்களை ரட்சியும், எது இருந்தாலும் சரி இந்த தீமையில இருந்து எங்களை ரட்சியும். அத விசுவாசியாக நான் செய்யற பாவம் ரொம்ப பயங்கரம். ஆகவே பாவம் சில பயன்பாடுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா இதோடு நம்ம இந்த விண்ணப்பத்தை முடிக்க போறோம். தீமையில இருந்து எங்களை ரட்சியும்னா இந்த பாவத்தை தான் தீமையாக நம்ம பார்க்கிறோம். விசுவாசியுடைய பாவம் ரொம்ப பெரிய தீமை. சில பயன்பாடுக்கு சில பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன், வேகமா பார்ப்போம். பாவம் இவ்வளவு தீங்கா இருந்தா, தீமைகளுக்கெல்லாம் தீமையா இருந்தா, நம்ம எவ்வளவு ஊக்கத்தோடு ஜபிக்கணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை தீமையில இருந்து ரட்சியும், பாவத்திலிருந்து ரட்சியும், அதுல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா எவ்வளவு சிறப்பாக நம்ம வாழ்க்கை இருக்கலாங்க. நம்ம அதுக்காக ஜபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு உடம்பு சுகத்தை கொடுக்கும், அதெல்லாம் ரெகுலரா ஜபிக்கிறோம், தவறு இல்ல. ஆனா அதோடு நம்ம நின்றுடக்கூடாது. ஃபாரோ வந்து வாதையிலிருந்து என்ன காப்பாத்தும், வாதையிலிருந்து என்ன காப்பாத்தும் ஃபாரோ கூட ஜபம் பண்ணான். ஆனா ஒரு விசுவாசி, ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் பண்ணக்கூடிய ஜபம் இது, ஒரு ஆவிக்குரிய ஜபம். உண்மையான தீங்கு வந்து நம்ம இருதயத்தின், நம்ம சரீரத்தை சுகப்படுத்தும்னு நம்ம எவ்வளவு ஜபம் பண்றோம், எனக்கு வியாதி இருக்கு ஆண்டவரேன்னு. என் ஆத்தும வியாதி பாவங்க, என் ஆத்துமாக்கு பிடிச்ச குஷ்டரோகம் பாவம், அதுல இருந்து என்ன காப்பாத்து நம்ம ஜபம் பண்ண வேணாமா? யோசிச்சு பாருங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் இதுங்க, ஹீல் மை சோல் ஃபார் ஐ ஹவ் சின்ட் அப்படின்றார் சங்கீதம் 41:4. என்னுடைய ஆத்மாவை சுகப்படுத்தும், நான் பாவம் செய்தேன். ஏன் பாவம் வியாதி பிடிச்சு போவோம், ஆத்மா வியாதி பிடிச்சு போவோம் பாவம் செய்யும் போது. முதலாவது நம்முடைய ஊக்கமான ஜபமா இது இருக்கணும். பாவம் இவ்வளவு தீமையா இருந்தா யோசிச்சு பாருங்க, நம்ம தனிப்பட்ட குடும்ப சபை சமுதாயம் எல்லா உபத்திரவங்களும் எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருது? தீமை பாவம் என்ற தீமையிலிருந்து தாங்க வருது, நம்ம செய்யற பாவத்திலிருந்து தாங்க வருது. ஆக்கானால தான் சபை கெட்டு போகுது. ஒரு ஆக்கானால அந்த சபை வளராம போகுது, கடவுளுடைய பிரசன்னம் இல்லாம போகுது. ஆக்கான் அங்க மறைஞ்சுகிட்டே இருக்கிறான். ஒரு ஆக்கானால தான் சபை கெட்டு போகுது. தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய சமாதானம் சந்தோஷம் குடும்பம் அதெல்லாம் கெட்டு போறது எதுக்குங்க? தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, இப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி கொடிய இடுக்கர்களில் அகப்பட்டு இருக்கிறேன். பல நேரங்களில் நம்ம வாழ்க்கை அப்படித்தான் ஆயிருது, கொடிய இடுக்கங்களில் அகப்பட்டு இருக்கிறேன். ஏன் அப்படி பாவம் செய்யறதுனால கொடிய இடுக்கங்கள் அகப்பட்டு போயிடுறோம். நம்ம ஒரு இடத்துல எருசலேம் வந்து ஃபுல்லு சுத்திக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு தண்டனையா அடியா அடியா விழுது எரேமியால. ஆண்ட கேட்கறாங்க, ஆண்டவர் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் எங்களுக்கு? உன்னுடைய பாவத்தினால் இதெல்லாம் ஏற்படுது. நீ பாவத்தை தீமையாக பார்த்து பாவத்தை மேற்கொள்ளுகிற பரிசுத்தத்துல வளர்ற வாழ்க்கை உனக்கு இல்ல, அதனால தான் உனக்கு கொடிய இக்கட்டுகள் வருது வாழ்க்கையில சொல்றாரு அவர். பாருங்களேன், நம்முடைய தீமைகள் நம்முடைய உபத்திரவங்கள் வர்றது எல்லாமே நம்மளை குத்துற ஒவ்வொரு முள்ளும் நம்ம சுத்தி வச்சுக்கிட்டது தான், நம்மளை கட்டி இடுக்கமா பண்ற கயிறு நம்ம கட்டிக்கிட்ட கயிறு தான் நம்ம பாவ கயிறு. தண்டனை எப்பவும் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு தைக்கிற ஊசிக்கு அப்புறம் நூல் வர மாதிரி செஞ்ச பாவத்துக்கு அப்புறம் தண்டனை அதுக்குள்ளேயே வந்தே வரும், வந்தே வரும். பாருங்க தீமைங்க பாவம், பாவம் இவ்வளவு தீமையா இருந்தா அதை நேசிக்கிறது எவ்வளவு முட்டாள்தனம், எவ்வளவு முட்டாள்தனம். சில பேர் பாவத்தின் மேல அறிவற்ற மோகம் ஆசை, அதுதான் அதுக்காகத்தான் வாழ்றது. எப்படா டைம் கிடைக்கும் ஆசை, அது மேல ஆசை, அதுல இன்பம். பாவம் வந்து பிசாசு வந்து எவ்வளவு அழகா மேக்கப் எல்லாம் பண்ணி ட்ரெஸ் பண்ணி அது தீமையே இல்லாத உன் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி அவன் கொடுக்கலாங்க, ஆனா அதுதாங்க நம்ம வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கு. சில பேர் வியாதி பிடிச்சு போச்சுன்னா சாம்பலை சாப்பிடணும்னு வாங்க, அதை சாப்பிடணும்னு வாங்க, அந்த மாதிரி தான் பிடிக்கும் அது சாப்பிடுறது, அந்த மாதிரி அசிங்கம் அது. ஆனா நமக்கு அது பிடிக்கிறதுக்கே காரணம் என்னன்னா, நம்ம ஆத்தும வியாதி பிடிச்சு போனதுனால அது ரொம்ப பிடிக்குது. பாவம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா ஆத்தும வியாதியோடு நீங்க இருக்கிறீங்க. இவ்வளவு முட்டாள்தனம் பாவத்தை நேசிக்கிறது, மனசாட்சியில ஒரு குழுவை போட்டு மரணத்தில் கூரை போட்டு நரகத்தில் அக்கினியை போடுறது பாவம். ரெவலேஷன்ல படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு வெட்டுக்கிளி, அந்த வெட்டுக்கிளி எப்படி இருக்கும், அது தலையில தங்க கிருடம் இருக்கும், அதுக்கு பெண்கள் போல அழகான முடி இருக்கும், அது வாய் சிங்க பல்லு இருக்கும், அது தேல் கொட்டுற மாதிரி இருக்கும். பாருங்களேன், அழகான முடிவுள்ள பெண்ணுக்கு அப்புறம் தான் வருது தேல் கொட்டுறதுன்னு, அதேதான் பாவம். அழகா கவர்ச்சியா இருக்கும், அதுக்குள்ள தேல் இருக்குன்னு தெரியறது இல்ல நமக்கு. பாருங்களேன், தேல் இருக்கு, பயங்கரம். அப்படித்தாங்க பாவம். பாவம் இவ்வளவு தீங்கா இருந்தா யோசிச்சு பாருங்க, பாவத்தை சாதாரணமா எடுத்துக்கிறது விட பெரிய ஆபத்து என்ன இருக்க முடியும்? சில பேர் நம்ம எல்லாம் செஞ்சுட்டு தாங்க இருப்போம், அதெல்லாம் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் செய்யறது தான் பாவம், அதெல்லாம் நம்ம செய்யறது தான். அதை லைட்டா எடுக்கிறது எவ்வளவு ஆபத்து! இவ்வளவு தீங்கா பாவத்தை பாக்குறோமா? எவ்வளவு கடவுள் அவ்வளோ உக்கிரமாக மிரட்டுறாரு, அந்த அளவுக்கு மிரட்டுறாரு, அவர் என்ன ஜோக்கா பண்ணிட்டு இருக்கிறாரு? உங்ககிட்ட எத்தனை வருஷமா பேசுறாரு, என்ன உங்ககிட்ட ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு? மினிஸ்டர்ஸ், பாஸ்டர்ஸ், பாவத்தை பத்தி நானே சொல்றேன், எத்தனையோ வாட்டி பாவத்தை பத்தி எடுத்து வீணா டைமா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், காலத்தையா போய்கிட்டு இருக்கிறார். பாவம் அவ்வளோ லைட்டா, அவ்வளவு சாதாரணமா கடவுள் அவ்வளோ மிரட்டுறாரு, ஒரு கட்டளைய உடைக்கிறது அவ்வளோ சாதாரணமா, பொய் சொல்றதும் கோவப்படுறதும் தொடர்ந்து புறம் பேசுறதும் அசுத்தத்துல வாழ்றதும் எவ்வளவு பயங்கரம்! கடவுள் ஏங்க நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்ல? யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒவ்வொரு ஒரு போதும் நம்ம இதயத்தை சோதிக்கிறது இல்ல, நம்ம பாவத்தை பாக்குறது இல்ல, அந்த பாவத்தை பார்த்து நம்மளே நம்மளை அவமானப்படுத்தி நம்ம இதயம் நொறுங்கிறது இல்ல. எத்தனை பேர் அப்படி நொறுங்குறீங்க? யோசிச்சு பாருங்களேன், அப்படி பண்றோமா? அப்படி பண்ணாத வரைக்கும் நமக்கு ஒன்னும் நடக்க போறது இல்ல, ஒரு மாற்றமும் வரப்போறது இல்ல. அப்படியேதான் ஒருத்தர் மேல கோபம் வர்றது, அப்படியேதான் கோபம் தொடர்ந்துட்டு போவோம், அப்படியேதான் இன்னொருத்தர் மேல இச்சை அப்படியே தொடர்ந்து தான் போவோம். பாவம் வந்து விஷம் மாதிரி உள்ள வந்துருச்சுன்னா அதை வாந்தி எடுத்து தான் நம்ம சரி பண்ண முடியும். மனம் திரும்புதல்ன்ற வாந்தியில தான் அது சரியாக முடியும். நம்ம உருகி, மனம் உருகி நம் பாவத்தை பார்த்து பயங்கரம்னு பார்த்து மனம் திரும்பினாதான், இல்லைன்னா மாறவே முடியாது. பரிசுத்தாவி உதவியே செய்ய மாட்டார். எப்படி மாறுறது? பாவம் ரொம்ப பயங்கரம். சாலமன் சொல்றார், பாவத்தை சாதாரணமா எடுத்துக்கிறவன் பெரிய முட்டா. நீதிமொழிகள் 14:9, Fools mock, make a mock of at sin. பாவத்தை முட்டால் தான் அவன் சாதாரணமா எடுத்துக்குவான். பாவம் இவ்வளவு தீங்கு இருந்தா அதுல எந்த விதமான நன்மையும் வர முடியாது. யோசிச்சு பாருங்க, எந்த விதமான நன்மையும் வர முடியாது. பாவத்தை தொடர்ந்து செய்யறத விட பெரிய ஆபத்து. யோசிச்சு பாருங்களேன், பாவம் வந்து ஒரு பெரிய கனவு மாதிரி, எந்த இன்பமும் அதனால கிடைக்க முடியாது. அதை நம்ம யோசிச்சுக்கணும். பாவம் இவ்வளவு தீங்கு இருந்தா ரொம்ப பயங்கரம். இன்னும் பாவம் உண்மையா, பாவம் இவ்வளவு தீங்கா இருந்தா உண்மையான ஞானம் என்ன தெரியுமா? இந்த பாவத்தில இருந்து விலகிறது தான். ஒரு வசனம் படிங்களா, யோபு 28:28.
மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார்.
To depart from evil is understanding. Evil is understanding. ஒரு இன்பத்தை கொடுத்து 100 கசப்பை கொடுக்கிற பாவத்தில இருந்து நம்ம விலகிவது தான் ஞானம். அதான் வேதம் சொல்லுது இல்லைங்களா, அதை விட்டு விலகிறது தான் ஞானம். பாவம் இவ்வளவு தீங்கா இருந்தா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் பாவத்தில இருந்து நம்ம காப்பாற்றப்படணும்னு இருக்கிற சாதனங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமானது யோசிச்சு பாருங்க. பாவம் இவ்வளவு தீங்கா இருந்தா பாவத்தில இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய சாதனங்களை எவ்வளவு நம்ம விரும்பணும் யோசிச்சு பாருங்க. விசேஷமாக பிரசங்கம் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு பாஸ்டர் கடிந்து கொள்றாரு, திட்டுறாரு, கத்தியில குத்துற மாதிரி திட்டுன்னு பவுல் சொல்றாரு. நான் அப்படி திட்டுறது இல்ல, பவுல் சொல்றாரு, ரிபியூக் தம் ஷார்ப்லி அப்படின்றார். பாவத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா திட்டுன்றார், ரிபியூக் தம் ஷார்ப்லின்னு திமோத்திக்கு சொல்றாரு. அது எவ்வளவு நல்லது, நம்மளை நம்ம பாவத்துக்காக நம்மளை திட்டுற அவங்கள அவங்க காலில் கூட விழுந்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். நம்மளை திட்டுறவங்க, நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர்கள் ரொம்ப நல்லது, கிருபையின் சாதனங்கள். பாவம் இவ்வளவு தீங்கா இருந்தா கிறிஸ்தவனாக நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? இந்த ஜபத்தை பண்ணி இந்த தீங்குல இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும். ஏன் பரிசுத்தவான்கள்லாம் அவங்க வாழ்க்கையின் பிசினஸ் என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து எப்படா தப்பிச்சிருக்கலாம், அதான் அவங்களுடைய வாழ்க்கை. எவ்வளவு கேர்ஃபுல்லா அவங்க வாழ்ந்தாங்க. நம்மளுக்கு டாக்டர்ஸ் சொல்றாங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இது பிரச்சனை ஆயிரும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு. என்ன பண்றோம் நம்ம? இது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நெக்ஸ்ட் கிட்னி ஸ்டோன் தான் சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம், என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கிட்னி ஸ்டோன் அனுபவிச்சவங்க வாழ்க்கையில அதை மறந்தே போயிருவாங்க. அது மேலே வெறுப்பே வந்துடும், பிடிக்கவே பிடிக்காது. இதனால எவ்வளவு வழியா நான் அனுபவிச்சேன்னு சே அப்படின்னு விட்டுருவோம் நம்ம, இல்லைங்களா? அப்படி எனக்கு கூட சிலதாக இருக்குது, வெறுத்து விட்டுருவோம். இதனால நம்ம ஏன் கஷ்டப்படணும்? சில பேர் நான்வெஜ்ஜா விட்டுருவாங்க, இதனால நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு. அப்படிலாம் விட்டவங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்களா, ஏன் இப்படின்னு? அந்த மாதிரி பாவம் இவ்வளவு தீங்குனா அதை நம்ம வெறுக்க ஆரம்பிக்க கூடாது. இவ்வளவு தீங்கு நமக்கு செய்ய முடியும்னா அதை நம்ம வெறுக்கணுங்க. பாருங்களேன், தீமோத்தேயுக்கு அவர் சொல்றார், உன்னை சுத்தமாக வைத்திரு, சுத்தமாக, கீப் தை செல்ஃப் பியூர். சங்கீதம் 19:13, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதியும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். மனப்பாடமா படிக்க வேண்டிய வசனம், படிங்களா இன்னொரு வாட்டி சத்தமா, என்ன சொல்றாரு பாருங்க.
துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும்,
துணிகரமான பாவங்களை நான் செய்யாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏ
அவைகள் என்னை ஆண்டு கொள்ள
ஒட்டாதிரும், அவை என்ன ஆண்டு கொள்ளபடிக்கு என்ன உற்றாதீங்க ஆண்டவரே. அது ஓரளவுக்கு நான் தொடர்ந்து போச்சுன்னா அது என்ன கண்ட்ரோல் பண்ணிரும், கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்?
அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன்.
பாருங்களேன், பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். இந்த பெரும் பாதகத்தை இந்த பாவம் தாங்க கொண்டு வருது நம்ம வாழ்க்கையில. அது இல்லனா உத்தமனாய் சிறப்பா நான் வாழ முடியும் சொல்றாரு தாவீது. எவ்வளவு அருமையா, எவ்வளவு அருமையா சொல்றாரு. ஒருத்தர் ஆயன்ஸ்லாமன் இருந்தார், அவர் சொன்னாராம், ரெண்டு ரோடு எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோ, இந்த பக்கம் ஒரு ரோடு, இந்த பக்கம் ஒரு ரோடு. இந்த பக்கம் போனா நல்லா பாவம் செய்யலாம், இந்த பக்கம் போனா நரகத்துல போய் உழுந்துடலாம். என்ன விட்டீங்கன்னா இந்த நரகத்து ரோட்ல தான் நான் போய் உழுந்துருவேன் அப்படின்றார். ஏ நரகத்தை விட பயங்கரம் பாவம் அப்படின்றார். பாருங்களா, அவங்க எல்லாம் அப்படி அவ்வளவு அளவுக்கு பயங்கரமா பார்த்திருக்கிறாங்க. ஆகவே இது பாவம் இவ்வளவு பயங்கரம்னா நம்ம எப்படி அதை நினைக்கணும்ன்றத பத்தி நம்ம பார்த்துருக்கிறோம். நம்முடைய ஜபம் எவ்வளோ இதா இருக்கணும், தாவீதே எப்படி செஞ்சிருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இன்னும் சில புத்திமதிகள் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். பாவம் இவ்வளவு தீங்குற நம்ம ஆத்மாவை நம்ம நேசிச்சோம்னா இந்த தடைப்பட்ட பண்ண காரியத்துக்கு நம்ம வாழ்க்கையில முற்றிலுமான நம்ம ஒரு நிறுத்தல் போடணும். இதை தவிர்த்து கொள்ற ஒரு வாழ்க்கையை நம்ம பின்பற்றணும். இல்ல நம்ம இதை தொடர்ந்து செய்கிறவர்களா இருந்தா பெரும் கசப்பான கண்ணீரும் மிகுந்த வியாகுலமான வாழ்க்கையும் கடைசியில நரகத்துல நித்தியமா வேக வேண்டிய ஒரு நிலைமையும் தான் நமக்கு வர முடியும். இது பெரிய தீங்கு, பெரிய தீங்கு. யோசிச்சு பாருங்க, பாவம்னும் போது நம்ம செய்யற பாவத்தை தான் யோசிக்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு, நம்ம செய்யற பாவம் எவ்வளவு மோசமோ அதுக்கு நேரா ஈக்குவலா நம்ம செய்ய தவற பாவமும் அவ்வளவோ மோசம். நம்ம செய்ய தவற பாவம் நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோம், பைபிள் படிக்கிறது இல்லைங்க, ஜபத்தை பண்றது இல்லைங்க, அது பாவம். த சென்ஸ் ஆஃப் ஒமிஷன் தெரியுமா, செய்ய தவற. யாக்கோபுன்னு சொல்றார் 4:17 படிங்களா.
அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும்.
இது செய்யணும்னு தெரிஞ்சு அவன் கடமையை செய்யாமல் போனால் அது பாவம்னு பேரை பார்த்தாவே நம்ம நடுங்கணுங்க. நீ வேதத்தை படிக்காம போனா இட் இஸ் அ சின், ஜபம் பண்ண போனா சின். குடும்ப ஜபத்தெல்லாம் டைம் இருக்கும்போது செஞ்சுக்கிறாங்க, எத்தனையோ மாதங்களுக்கு கடவுள் எங்க பேச்சே கேட்கறது இல்ல, ஜபமே கேட்கறது இல்லைன்னா அவர் திமோத்தியில சொல்றாரு. வேத வசனமும் ஜபமும் தான் ஒவ்வொரு நாளும் வீடும் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துது, ஆசிர்வதிக்குது. அதை நம்ம செய்யாத போது அது பரிசுத்தமும் படுறதில்ல, ஆசிர்வதிக்கவும் படுறதில்ல. நம்ம செய்யற சாப்பாடு நம்முடைய குடும்பம். யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு தவறு. இட்ஸ் சென்ஸ் ஆஃப் ஒமிஷனும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தவறுற காரியங்கள், தவறு காரியங்கள் அது பாவத்தை பார்க்கிறோமா? பாவமா பார்த்தாதானே அது சரி செஞ்சுக்க முடியும். நம்ம செய்ய தவற காரியங்கள், வேதத்தை படிக்கிறது, ஜபம் பண்ணாது இருக்கிறது, ரொம்ப பெரிய தவறு, குடும்ப ஜபம் செய்யாம இருக்கிறது, ஐயோ அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. சின்ஸ் ஆஃப் ஒமிஷன் தமிழ்ல என்ன சொல்றது? செய்ய தவற பாவங்கள், கடமையை செய்ய தவற பாவங்கள், அப்படி அதை பார்க்கணும். அடுத்ததாக பாவம் இவ்வளவு பயங்கரமா இருக்கும் போது ரகசிய பாவத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ரகசிய பாவ வாழ்க்கை, என் பாவம் எல்லாம் யாருக்கும் தெரியறது இல்லைங்க, நான் ஒன்னும் பால்கனியில் நின்று செய்யறது இல்ல, யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ரகசியமா செய்யறேன்னா அதை பயங்கரமா ஆண்டவர் வெளியரங்க ஆக்க போறார், பயங்கரமா அதுக்கு திட்ட தண்டிக்க போறார். ரெண்டு சாட்சிகள் இருக்க, ரெண்டு சாட்சிகளுக்கு ரகசியமா செய்ய முடியுமா? தேவன் ஒரு சாட்சி, நம்ம மனசாட்சி ஒரு சாட்சி, ரெண்டு சாட்சிகள் போதும் நம்மள நரகத்துக்கு தள்ளுறது. இது ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுது, ரகசியம்ன்றது கிடையாது. ரகசிய பாவங்களுக்கு பெரிய தண்டனை ஆண்டவர் கொடுப்பார். இன்னொன்னு, பாவம் இவ்வளவு பயங்கரம்னு இருக்கும் போது நம்முடைய நமக்குன்னு ஏற்ற ஒரு செல்ல பாவம் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு, நமக்குன்னு ஒண்ணு இருக்கு. சில பேருக்கு வித்தியாச வித்தியாசமா இருக்கலாம். ஒரு ஒரு தேன் கூட்டுலயும் ஒரு எஜமான் தேன் கூட்டு இருக்கும், அது பேச்சுதான் எல்லாரும் கேட்கும். அந்த மாதிரி ஒரு எஜமான் பாவம் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம என்னுடைய பாவங்கள்ல இருந்து, சங்கீதம் 18:23 போட்டிருக்கிறார், என்னுடைய பாவங்கள்ல இருந்து என்னை காத்துக்கொள்ளும். படிங்களா, தமிழ்ல எப்படி வருது?
அவர் முன்பாக நான் மௌனம்,
18:23
அவர் முன்பாக நான் மௌனமாய் இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன்.
என் துர்க்குணத்துக்கு, ஏன் துர்க்குணம் அப்படின்னு வருது? ஏன் பா, I keep myself from my iniquity. அதாவது எனக்கு பிடிச்ச ஒரு டார்லிங் சின்னுவாங்க, எனக்கு பிடிச்ச என்னுடைய இருதயத்தில் ஒட்டி இருக்கிற ஒரு பாவம், என் இருதயத்தை ரொம்ப வஞ்சித்து என்னை வைத்திருக்கிற ஒரு பாவம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. நம்ம ரொம்ப எக்ஸ்கியூஸ் அதுக்கு சொல்லலாம், ஆண்டவரே எல்லா பாவத்தையும் நான் விட்டுறேன், ஆண்டவரே இது ஒன்னே ஒன்னு என்னால விட முடியாது, ஆண்டவரே எல்லாத்தையும் நான் விட்டுறேன், இது ஒன்னு மாத்திரம் என்னால விட முடியாது. அந்த பாவத்துக்கு தீங்கு இல்லையா? அந்த பாவம் தான் உங்களை நரகத்துக்கு அனுப்ப போகுது, அதுதான் உங்களை நரகத்துக்கு அனுப்ப போகுது. பயங்கரம், அந்த பாவத்து குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணலாம், நம்ம அதை நாம் கொள்ளலன்னா, அதை நாம் விடலன்னா நம்ம முன்னேற மாட்டோம். அந்த பாவம் தான் உங்களுக்கு எல்லா தீங்கும் கொண்டு வந்திருக்கு உங்க வாழ்க்கையில், உங்க செல்ல பாவம். சில பேருக்கு கோபம் இருக்கலாம், சில பேருக்கு பொருளாசம் இருக்கலாம், சில பேருக்கு இச்சைன்னு இருக்கலாம், உங்க மனசாட்சிக்கு தெரியும். எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது என் பாவத்தை? ஏன்னா எல்லா பாவத்தை விட அது ரொம்ப பெருசா இருக்கும். அந்த பாவத்தை குறித்து திட்டினா நமக்கு பிடிக்காது, அந்த பாவத்தை குறித்து பேசினா நமக்கு பிடிக்காது. ஏரோது தன்னுடைய மனைவியுடைய தம்பியுடைய மனைவியோடு இருக்கிறது யோவான்ஸ்தான திட்டினவுன்னு அவர் தலையை எடுத்துட்டார். ஏன்? அவருடைய செல்ல பாவம் அது. அந்த மாதிரி நமக்கும் அந்த பாவத்தை பத்தி பேசினா பிடிக்காது, அது நம்ம செல்ல பாவம். அந்த பாவம் நம்மள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஈஸியா நம்மள நடத்திட முடியும். வேற எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம், ஆனா அதை மாத்திரம் நம்ம விடமாட்டோம். நம்ம ஒருவேளை வியாதியா படுத்திருந்தோம், ரொம்ப உபத்திரவத்துல படுத்திருந்தோம்னா நம்மள ரொம்ப மனசாட்சி குத்தோம் அந்த பாவம். எவ்வளோ தடவை ஆண்டவருடைய எச்சரிக்கை கேட்டோம், இந்த பாவத்துல இருந்து நீ இன்னும் வெளியில வரலையே வரலையேன்னு மனசாட்சி கடிந்து கொள்ளும். அதான் நம்ம செல்ல பாவம், அதான் நம்ம செல்ல பாவம், அதுதான் நம்மளுடைய தில்லாயிலா. நம்மளை நேசி, நம்ம நேசிக்கிற பாவம், அது மடியிலேருந்து எந்திரிச்சு வரல, அது ஒண்ணு நரகத்துக்கு தான் கொட்டு போகும். செல்ல பாவம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், டெட்லி சின் ரொம்ப பாவம், அதுதான் சாத்தானுக்கு நம்ம இதயத்துல கொடுக்கற கதவு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே முடிப்போம், நேரம் கொஞ்சம் தான் இருக்கு. இவ்வளவு தடவை என்ன பார்த்திருக்கிறோம்? தீமையிலிருந்து எங்களை ரட்சியம்னா தீமை எவ்வளவு பயங்கரம் நம்ம பார்த்திருக்கிறோம், எவ்வளவு பாவம் தான் பெரிய தீமை. அது பாவம் அவ்வளவு தீமையா இருந்தா பல காரியங்களை நம்ம பார்த்து யோசிச்சிருக்கிறோம், பல காரியங்கள். நான் இது சொல்லணும்னு இருந்த சில பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ், நம் சோதனையில் விழுவுறதுனால தான் பாவத்துல போய் விழுறோம். அதனால சோதனைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சோதனைக்கு எப்படிங்க இடம் கொடுக்காம இருக்கிறது? நம் வாழ்க்கையில நம்முடைய முயற்சி வந்து சோதனையில் நாம் விழாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். சில பிராக்டிக்கலா வேகமா சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். சோதனையில் நம்ம விழாம இருக்கிறதுக்கு தனிப்பட்ட விதத்தில் சில பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ், சோதனையில விழுந்துதான் நம்ம பாவம் செய்யறோம். சோதனையில விழாம இருக்கிறதுக்கு சில எனக்கு பிரயோஜனமா இருந்த சில படிகள் நான் உங்களுக்கு சொல்றேன். தனிமையை நாம் தவிர்த்து கொள்றது ரொம்ப நல்லது. தனிமையை தவிர்த்துக் கொள்றது. சில நேரங்களில் ஜபத்துக்கு தனியா இருக்கலாம், வேதத்தை வாசிக்க தனியா இருக்கலாம், ஆனா சோதனை நேரங்களில் தனிமையை தவிர்த்து கொள்றது ரொம்ப நல்லது. அதனால தான் சகோதர ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம், சபையோடு இருக்கிறது நம்ம ரொம்ப முக்கியம். தனிமையா தூரமா நம்ம இருந்தோம்னா பெரிய ஆபத்து. தனிமையா டிவி பார்க்கறது, தனிமையா இன்டர்நெட்ல உட்கார்றது, அதெல்லாம் பெரிய ஆபத்து. தவிர்த்து கொள்ளனா தான் சொல்லுவேன், டிவியோ வைக்கிறீங்கன்னா இன்டர்நெட்டோ வைக்கிறீங்கன்னா உங்க தனிப்பட்ட ஒரு ரூம்ல உங்க மகன்களுக்கோ மகளுங்களுக்கோ கொடுக்கவே கூடாது. ஹால்ல இருக்கணும், எல்லாமே வந்தனா ஹால்ல யூஸ் பண்ணிட்டு போ, எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கணும், அதை வைக்க கூடாது, ரொம்ப ஆபத்து. சோதனையை தவிர்த்துக்கு சில பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் பாருங்களேன். நான் எப்ப பாரு இன்டர்நெட்ல வேலை செய்யற ஆள், எனக்கு ஆபீஸ்லயும் இன்டர்நெட், படிக்கிறோம்னாலும் இன்டர்நெட்ல தான் வேலை செய்யறது, எனக்கு பெரிய சோதனைகள் வரலாம். நான் பண்ற சில காரியங்கள் என்ன, ஏதாவது ஏன்னா வந்து வந்து கூப்பிடலாம் சில நேரங்கள்ல, ஆபத்து அங்க இருக்குது. நான் வந்து ஏதாவது ஒரு தவறான சைட்டுக்கு போனேன்னா உடனடியாக ஓபன் டிஎஸ், டிஎன்எஸ், அந்த மாதிரி கவனன்ட் ஐஸ், அந்த மாதிரி சில XXX வாட்ச் டவர், அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு, அங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். நான் ஏதாவது தவறான சைட்டுக்கு ஒரு போனேன்னா உடனே என் ஒய்ஃப்க்கு ஒரு இமெயில் போ, உடனே என் ஒய்ஃப்க்கு ஒரு இமெயில் போ. அதெல்லாம் நம்மளை காத்துக்கிறதுக்கு நம்மள நம்ம நம்ப முடியாது. சோதனை சாத்தா நம்மள எப்படி இழுப்பான்னு தெரியாது. வாரம் வாரம் ஒரு ரிப்போர்ட் போவோம் என் ஒய்ஃபுக்கு, உன் ஹஸ்பண்ட் என்னென்ன சைட்டை பார்த்தாரு அப்படின்னு, ஏதாவது தவறான சைட்டு போட்டு அதுக்கு போ. இப்படிதான் நம்ம காத்துக்கொள்ள முடியும். ஏன் பாஸ்டர் என்ன இப்படி பண்றாரு அப்படின்னா, ஏன் நானும் மனுஷன் தானே, இதுதான் சோதனையில காத்துக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நான் எடுக்க சொல்றேன், இல்லவே இதுல இருந்து வரவே முடியாதுன்னா இல்ல, ஸ்டெப்ஸ் எடுங்க, தனிமையை தவிர்த்து கொள்ளுங்க, ரொம்ப ஆபத்து தனிமை. தனிமை இரண்டாவதாக சோதனையில நம்ம தவிர்த்து கொள்றதுக்கு விழித்திருப்ப நம்ம ரொம்ப வளர்த்துக்கணும். பேதுரு அதான் எல்லா வசனமா தான் சொல்லுது, விழித்திருங்கள், கர்ஜிக்கிற சிங்கம் போது சாத்தான் எவனை விழுங்கலான்னு பார்க்கும் போது விழித்திருங்கன்னா எப்படி விழித்திருக்கிறது, வயிறு நிறைய சாப்பிட்டா விழித்திருக்க முடியாது. லூக்கா 21:34
உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் இணையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள்.
எப்படிங்க விழித்திருக்கிறதுனா, இந்த உலக காரியங்கள்ல எந்த காரியத்திலையும் அளவுக்கு மிஞ்சி நம்ம பயன்படுத்தக்கூடாது, அளவுக்கு மிஞ்சி, அதுல தான் விழிப்பே நமக்கு வர முடியும். பாருங்களேன், இந்த உலக காரியங்கள் எதுவுமே நமக்கு விழிப்பே போறது எதுக்காக, அளவுக்கு இன்டல்ஜென்ஸ், அளவுக்கு மீறி பண ஆசைன்னா, அளவுக்கு மீறி பண ஆசை போச்சுன்னா விழிப்பே போயிடும், ஆவிக்குரிய விழிப்பே இருக்காது. பி டெம்பரேட், கண்ட்ரோல்டா இருங்க இந்த உலக காரியங்கள்ல. பெருந்தீனி சாப்பாடு நமக்கு விழிப்பில்லாம பண்ணிரும், ரொம்ப காரியங்கள் அதிகமான வேலை நமக்கு விழிப்பில்லாம பண்ணிரும். பாருங்களேன், எதுவுமே கண்ட்ரோல், என்டர்டெயின்மெண்ட், அதிகமான என்டர்டெயின்மெண்ட் நமக்கு விழிப்பில்லாம பண்ணிரும், எல்லாமே கண்ட்ரோலோடு இருக்கிறதுல சோதனை. ரொம்ப அந்த மாதிரி இல்லாதவங்க, விழிப்பில்லாதவங்க சோதனையில விழுவாங்க. விழிப்பு உலக காரியங்கள்ல எல்லாமே கண்ட்ரோலோடு பயன்படுத்துறது ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். பாருங்களா, தீமையிலிருந்து நம்மள பாவத்தின் சூழ்நிலைன்னு வந்துச்சுன்னா அதை விட்டு ஓடுறதுக்கு நம்ம பார்க்கணும். பாருங்களேன், பாவத்துக்கு எப்படியாவது என்டர் ஆயிட முடியும். நம்முடைய உணர்வுகள், நம்ம கண்ணு, நம்ம காது, நம்ம வாய், அதுக்கெல்லாம் ஒரு ஜாக்கிரதை இருக்கணும். ரொம்ப பயப்படுறது பேசுறதுக்கெல்லாம் படப்படப்படவேன்னு சில பேர் எல்லாம் பேசிடுறாங்க, படப்படவேன்னு சில பேர் போயிடுறாங்க, ஓடுறாங்க, அதை பண்றாங்க. நான் ரொம்ப தயங்கிதான் பண்ணுவேன், எது இருந்தாலும் ரொம்ப தயங்குவேன், பயப்படுவேன், என்ன அப்படின்னு தயங்கி, ஏன் நான் எதுலயும் செஞ்சிடலாம். பாவம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும், கண்ணு காது. ஏன் கண்ணுனால தானே எல்லாமே போச்சு. ஆக்கான் கண்ணை பார்த்தேன், அந்த தாவீது பார்த்தேன்றாரு, ஏவால் பார்த்தேன்னுச்சு, நம்மளும் பார்த்தேன்னு நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. சில காரியங்களை பார்க்க கூடாது இருக்கு, கவனிக்க கூடாது இருக்கு, பொருள்களை பார்க்க கூடாது, சிலது சாப்பாடு சிலது பார்க்க கூடாது. பார்த்தா போச்சு, இன்னைக்கு என் வெயிட்டு கண்ட்ரோல் எல்லாம் போயிடும், அது அதை பார்க்க கூடாது இன்னைக்கு. அந்த மாதிரி கண்ணு கண்ட்ரோல்ல வைக்கலன்னா உடம்பு கண்ட்ரோல், கண்ணு தான் நம்ம ஆத்துமாக்கு ஜெனல் இல்லைங்களா. கண்ணு எதை பார்க்குதோ அதுக்கு ஏற்றபடி நம்ம ஆத்மா இருக்கும். நம்ம ஆத்மா எவ்வளவு சித்தமா நல்லா சிறப்பா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும்னு பார்த்துக்கிட்டா கண்ணு நல்லா பார்த்துக்கணும். பாருங்களேன், ஆபத்து ரொம்ப. யோபு சொன்னார் அருமையாக, என் கண்ணோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். என்ன, நம்மளாம் அப்படி செஞ்சிருக்கிறோமா? ஒரு வாலிப கன்னி பெண்ணை ஆசையோடு உத்து பார்க்க மாட்டேன் என்கிறார். கண்ணை திறந்து உத்து பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி பண்ணிக்க வேணா, அப்படி பண்ணிக்கணும், ரொம்ப நல்லது. கண்ணு ரொம்ப ஜாக்கிரத பாருங்களேன், விழித்து இருக்கிறத பத்தி நம்ம பேசிட்டு வரோம். நம்ம சிந்தனைகளை கொடுத்து ஜாக்கிரதையா இருக்கணும். தவறான சிந்தனைகள் அதிகமா ஒன்று அது வந்த உடனே நம்ம தவிர்க்க பார்க்கணும். மார்ட்டின் லூத்தர் சொல்லுவார், பறவைகள் நம்ம தலையில ஓடுறத நம்ம தவிர்க்க முடியாது, ஆனா அது நம்ம தலையிலேயே நின்று கூடு கட்டுறத நம்ம தவிர்க்க முடியும், உடனே அடிச்சு விரட்ட முடியும். பறவைகள் சில நேரத்தில் ஓடதான், தவறான சிந்தனைகள் வரதான் கூடு கட்டுறதுக்கு விடக்கூடாது. அதுதான் நம்ம பார்த்துக்கணும் பாருங்களேன். அநேக பாவங்கள் செய்யப்படுவது, சோதனையில் விழப்படுறது வந்து ஜாக்கிரதை இல்லாததுனால, விழிப்பு இல்லாததுனால. விழித்திருங்கள், நம்ம ஆண்டவரே சொல்லியா, விழித்திருங்கள். அடுத்ததாக சோதனையில விழாதபடிக்கு முதலாவது என்ன பார்க்கிறோம், தனிமையை தவிர்த்து கொள்ளணும், விழித்திருக்கணும், எல்லா விஷயத்திலையும் கண்ட்ரோல் இருக்கணும், விழித்திருந்து. மூணாவதாக நம்ம ரொம்ப லீஜர்லியா சோம்பேறிகளா இருக்கிறது விட்டுறணும். சோம்பேறிகளா பார்த்தோம் இல்லைங்களா, சோம்பேறிகளா வேலை இல்லாத இருக்கிற லீஜர்லியா இருக்கிறவங்க தான் அடிக்கடி சோதனையில ரொம்ப உழுவுறுதுன்னு. அது நம்ம எப்படியாவது, ஜெரோம் என்ற ஒரு சர்ச் ஃபாதர், சாத்தான் உன்னை சோதிக்கணும்னு வரும்போதெல்லாம் நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இரு, அப்ப பேசாம போயிருவான். உண்மைத்தான், அவங்க அதெல்லாம் உணர்ந்து இருக்கிறாங்க. சோம்பேறிகளா லீஜரா இருக்கிறவங்க வந்து சாத்தான சோதிக்கிறாங்களா என்ன சோதின்னு, பாரு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறார், எனக்கு ஏதாவது ஒரு சோதனை கொடு அப்படின்னு அவனை சோதிக்கிறாங்களாம். யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம லீஜர்லியா இருக்கிறத தவிர்த்து கொள்ளணும் பாருங்களா. ஏதாவது ஒரு வேதத்தை படிக்கிற பிளான்லயோ, ஆவிக்குரிய கார்லயோ, சபையில எவ்வளவு, நான் இன்னைக்கு மெம்பர்ஸ் மீட்டிங்ல சொல்ல போறேன், எவ்வளவு டைம் இல்ல, எவ்வளவு ஒர்க் இருக்குது, வாலண்டியர்ஸா எனக்கு நான் டைம் கொடுக்கறேன்னு சில பேர் நீங்க முன் வரலாம் இல்லையா, ஒருவேளை பிஸியா இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா சோம்பேறிகளா இருந்தீங்கன்னா, வேலை இல்லாம இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு வேலை நிறைய இருக்கு, தேவராஜ்யத்துக்குரிய வேலை நிறைய இருக்கு, அது கொடுக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா, சோதனைகள் ஏதாவது சிக்கியிருந்தீங்கன்னா, பாஸ்டருடைய முதிர்ச்சி அடைந்தவருடைய ஆலோசனையை பெற்று அதிலிருந்து வெளியே வர பாருங்க, வெளியே வர பாருங்க. ரொம்ப முக்கியம், உங்களுடைய சோதனைகளை வெளிப்படுத்துறது சாத்தான் கூட நீங்க இல்லைன்றத வெளிப்படுத்துறீங்க பாருங்களா. எனக்கு சில சோதனைகள்லாம் வரும்போது சில இதெல்லாம் ஓப்பனா நான் ஷேர் பண்ணிக்குவேன், ஓப்பனா இது ஏன் பண்றோம். சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க முதிர்ச்சவங்க போய் ஓப்பனா சொல்லிக்குவேன், இப்படி எனக்கு இருக்குது, இப்படி பிரச்சனை ஆகுது அப்படின்னு. நான் நம்புறவங்க சில பேருடைய உதவியை கேட்டு வாங்கிக்குவேன். அப்படி கேட்டு வாங்கிக்கிறது நல்லது, இல்லைன்னா நம்ம அவங்க கூட இல்லைன்னு காட்டுறோம், இல்லைன்னா அவங்க கூட அவனுடைய கூட்டாளிகளா நம்ம காமிச்சிருவோம், ரொம்ப ஆபத்து. அடுத்ததாக வேத வசனத்தை ரொம்ப பயன்படுத்தணுங்க. அதாங்க வேதத்துல போட்டிருக்கு, ஆவியின் பட்டயம் சாத்தானை வெட்டும், ஆவியின் பட்டயம் சாத்தான், டபுள் எட்ஜ்ட் ஸ்வார்ட், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு நம்ம ஆபத்தான வழியில போறோம், திருடனுங்க நம்மளை அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டிஃபென்ஸோடு போக மாட்டோம், ஒரு போலீஸோ ஒரு பாதுகாப்போ ஒரு கன்னோ இதை வச்சுட்டு போக மாட்டோம். நம்ம பரலோகத்துக்கு போற பாதை எவ்வளவு ஆபத்து நிறைஞ்சிருக்கு, சத்ரு எந்த வழியில விழுவிக்கலான்னு போறான், நமக்கு ஒரு கத்தி வானா, அந்த கத்தி தாங்க வேதம். அந்த வேதத்தை நம்ம அதிகமாக படிக்கணும் பாருங்களேன், படிச்சு அதை அதிகமாக கூர்மையாக பயன்படுத்த கத்துக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானு கடிந்து திட்டியிருந்தா ஓடி இருப்பான், ஒரே ஒரு பேச்சு சொல்லியிருந்தா ஓடி இருப்பான், ஆனா எல்லா சோதனையிலையும் அவர் என்ன பண்ணாரு, வசனத்தை தான் பயன்படுத்தினார். எழுதி இருக்கிறதே பாருங்க, அதை விட்டுட்டு நம்ம மந்திரத்தை சொன்னா, பைபிள் எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தா, தண்ணியை தெளிச்சா எல்லாம் ஓட மாட்டான், அவன் ஜபம் பண்ணாலாம் ஓட மாட்டான். வேதத்தை பயன்படுத்தணும், வேதத்தை அவன் ஆர்கியூ பண்ண முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வசனம் வேதம் இருக்கு. அவன் வருகிற ஒவ்வொரு சோதனையிலும், ஓய்வு நாளை உடைக்க செஞ்சா ஓய்வு நாளை ஆசரிக்க கடவாய், வேசித்தனம் நமக்கு வந்துச்சுன்னா அந்த வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். வேசி கல்லறையும் விபச்சாரக்காரர்களையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு வசனம் இருக்கு, அதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் வசனம் அப்படி மனப்பாடம் வச்சிருக்கும் போது டக்கு டக்குன்னு அந்த கத்தியில் அவனை அடிக்க முடியும். அந்த வசனத்துக்கு தான் அவன் மசியவான், நம்முடைய ஆர்குமெண்ட்டுக்கு நம்முடைய இதுக்கெல்லாம் அவன் மசிய மாட்டான் பாருங்களேன், நம்முடைய லாஜிக்கெல்லாம் அவன் மசிய மாட்டான். ஒவ்வொரு வசனத்துக்கும் நமக்கு பயம் கொடுத்தா எல்லாத்துக்குமே வசனம் நமக்கு இருக்கு, அருமையான வசனங்கள். ஏன் ஒன்னு குறைந்தெல்லாம் பாக்குறோம், நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி தேவன் நமக்கு சோதனையை கொடுக்க மாட்டார் இல்லைங்களா. அந்த சோதனையோடு கூட அதிசயம், நம்ம சோதனையில் இருக்கும் போது ஆண்டவரே வந்து ஒரு கடல் பிரிச்சு வழி பண்ற மாதிரி அந்த சோதனையில் நம்ம வரணும்னு செயல்படுறார். தேவே ஒரு வழியை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, அந்த சோதனையோடு கூட உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்குனே ஒரு வழியை திறந்து வைக்கிறாரங்க. அந்த வழியில நம்ம தப்பிச்சு வரணும்ன்றதுக்காக பாருங்களா, இதெல்லாம் சோதனையில் நம்ம தப்பணும்ன்றதுக்காக. அடுத்ததாக சோதனையுடைய சூழ்நிலைகளை நம்ம தவிர்த்து கொள்ளணும். சோதனை இருக்குன்னு தெரிஞ்ச அந்த இடத்துல நம்ம ஓடுறவனா இருந்தா ஆபத்து. சூழ்நிலை இங்க போனா சோதனை வரும், அதனால அது இடம் கொடுக்க மாட்டேன். யோசேப்புக்கு அந்த பெண்ணுகிட்ட இருந்தா சோதனை வரும், அவங்க கிட்டே கிட்டே போக மாட்டான். அப்படி சோதனையை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ள பார்க்கணும். கடைசியாக நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி விசுவாசம் என்ற கேடகத்தை நாம் அடிக்கடி பயன்படுத்தணும். என்ன உபத்திரம் கஷ்டம் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நம்பி, அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பவர் நமக்கு கிடைக்கிறதே விசுவாசத்தின் ஊடத்தின் மூலமாகும். விசுவாசத்தை பயன்படுத்தி விசுவாசத்தை அவனை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னும் போது அந்த விசுவாசத்தின் மூலமா சாத்தானை எதிர்க்கிற வல்லமை நமக்கு கிடைக்குது. ஆகவே இதோடு நம்ம முடிக்கலாம். பாவத்தின் தீமையை நம்ம பார்த்து முடிச்சு பல காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். இதை நீங்க சிந்தித்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய தீமை பாவம், அதுலேருந்து விடுபடுற வாழ்க்கையை நம்ம நாடணும்னா மற்றதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார், ஆண்டவர் பார்த்துக்கிறார். அதான் நம்ம செய்ய வேண்டியது இல்லைங்களா, அதான் நம்ம செய்ய வேண்டியது. அதை விட்டுட்டு உலக பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா பயங்கரமான சிக்ஷை, எவ்வளவு பெரிய தீங்கு ஒரு விசுவாசியுடைய பாவம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க.